கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி சபை அங்கங்கள் யாவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்து கோவையில் நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். ஸோ இதை நம்ம தியானிக்கும் பொழுது, நீதிமான்களுக்கு தான் இந்த அழைப்பு, பாவிகளுக்கு அல்ல அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அர்ப்பணிக்கப்பட்டு ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையணும். ஸோ அந்த அழைப்புக்கான ஒரு நிபந்தனை தான் இப்போ ரெண்டாவது தலைப்பு நம்ம பார்க்குறோம், துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம். இதை நம்ம கேட்கும் போதே நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பஸ்கா நியமனங்கள், யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நியமனங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். தெளிக்கப்படக்கூடிய விஷயம் வீட்டின் மேல் சட்டத்தில் தெளிக்கப்படுவது என்பது வீட்டினுடைய நிலைக்கால்களில், வீட்டின் சட்டத்திலையும் தெளிக்கப்படக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். வீட்டின் மேல் சட்டத்தில் தெளிக்கப்படுவது என்பது நாம் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவரே நம்முடைய பரிகாரி என்பதை நாம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஈடுபலியின் புண்ணியத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வது அதை குறிக்குது. அடுத்து நம்ம பார்க்குறோம், நிலைக்கால்கள் தெளிக்கிறது அப்படிங்கிறது நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் பார்க்குறோம். அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் ஒருமுறை மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கக்கூற நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழையணும் அப்படின்னா, ரெண்டாவது திரையாகிய மரணத்தை கடந்து திவ்ய சுபாவமாகிய ஆவிக்குரிய ஜீவிகளாக நம்ம மர்மம் அடைந்து தேவனிடத்தில் சேரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது நிபந்தனை தான் நம்ம பார்த்துட்டோம், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். சகோதரர் அங்கே அருமையாக விளக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நம்மை கிட்டி சேர்வதற்கு, நாம் கிட்டி சேர்வதற்கு விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது நிபந்தனையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளை. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டதுனால தான் பாவத்தை குறித்த ஒரு உணர்வே நமக்கு ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் நம்ம மனம் போன ஒரு போக்கில், மனம் போன ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்படி தெளிக்கப்பட்ட இருதயம் இல்லாமல் ஒருவரால் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த தெளிக்கப்பட்ட இருதயத்தில் தான் குற்ற உணர்வை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் காணப்படும். வாசிக்கலாம், யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம்.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்.
அடுத்தது 21வது வசனம்.
பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து.
அப்படின்னா நம்மளுடைய இருதயம் எப்பெல்லாம் நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை அங்கே சகோதரருடைய எழுத்துக்களில் அங்கே குறிப்பிடுறாரு. ஒன்று என்னன்னா, நம்முடைய தாளந்துகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்தையும் தேவனுக்காக தியாகத்துடன் நான் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பிச்சுன்னா நம்முடைய இருதயம் குற்றப்படுத்தும். அடுத்தது, தேவனுக்கு உகந்த ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் செய்கிறோமா? ஒருவேளை அப்படி இல்லை, நமக்கு நாமே கேள்விகள் கேட்டுக்கிட்டோம்னா நம்முடைய மனசாட்சி இல்லை, நான் அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழலைன்னா நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அப்படி நம்முடைய சொந்த மனசாட்சியே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், நம்முடைய மனதை விட பெரியவராக இருந்து தேவனாலும் அவ்வாறே தீர்க்கப்படும் அப்படின்றத சகோதரிய எழுத்துக்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சி நமக்கு வேணும்னா நிச்சயமாக அதற்கான ஒரு பிரயாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு முயற்சி, அதற்கான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது தான் குற்றமற்ற ஒரு மனசாட்சியோடு நம்ம வாழ முடியும். அதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறத நம்ம வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 24:16.
இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
இந்த பிரயாசம் என்னன்னு பார்க்கும் பொழுது, உடன்படிக்கைக்கு இசைவாக கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிற வாழ்க்கை தான் அந்த பிப்ளிக்கல் கமெண்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 23:1.
பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார்.
பாருங்கள், இந்த ரெண்டு வசனத்தையும் பார்க்கும் பொழுது, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்றவனாக நான் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறேன் அப்படின்றாரு. இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் பவுல் அதை செய்கிறாரு. தேவனுக்கும் முன்பாகவும் அதே நேரத்தில் மனுஷருக்கும் முன்பாகவும் நான் குற்றமற்றவராக காணப்படுகிறேன், அதற்கான என்னுடைய முயற்சிகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது அவர் உறுதிப்படுத்துகிறாரு, எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியுடைய தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். இப்போ நம்மளில் வந்து எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? என்னையும் சேர்த்து தான் கேட்குறோம். நான் எல்லா விஷயங்கள்லையும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுங்களா? ஸோ அப்படி சொல்ல முடியும், பவுலால் அப்படி சொல்ல முடியும்னா நம்மளால் சொல்ல முடியாதா? கண்டிப்பாக முடியும். தேவனுடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய ஆவி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ரீப்ரின்ஸ் 59:52 பவுல் சொல்கிறாரு, பாருங்கள் ஸ்க்ரீனில், நம்ம அதை பார்க்கலாம், வாசிக்கலாம். குற்றமற்ற மனசாட்சியை,
குற்றமற்ற மனசாட்சியை காத்து கொள்வதில் அப்போஸ்தலர் பவுல் உறுதியாக இருந்தார்.
பார்த்தீங்களா? அப்போ அந்த உறுதித்தன்மை இருந்துச்சுன்னா குற்றமற்ற ஒரு மனசாட்சியை நம்மளால் காத்துக்கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, இது ஒரு தொடர் முயற்சி அப்படிங்கிறத சகோதரருடைய எழுத்துக்களில் பார்க்குறோம். தேவனிடத்தில் நெருங்க விரும்புகிற யாவருமே அந்த குற்றமற்ற மனசாட்சியை தொடர்ந்து பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம அதற்காக முயற்சிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்மை குற்றப்படுத்துவதற்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்துவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம முன்வைக்கிறோம். அதை குறித்து யார் சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் அங்கே சொல்கிறாரு. ரெண்டு விதமான ஒரு குற்ற உணர்வுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களில் வாசிக்கலாம். 19:14.
என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக.
பாருங்கள், இதனுடைய திருத்திய மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாகவும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாகவும் இருக்கட்டும். அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? வாயின் வார்த்தைகள், இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்ப்போம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அநேக வருடங்கள் இந்த வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்கள், அருமையானவர்கள், அருமையான வெளிச்சத்தை பெற்றவர்கள், நிறைய பேர் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாயின் வார்த்தைகள். ஸோ இது தேவன் பார்க்குறாரு. அன்பான சகோதர சகோதரிகளை, எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை குறித்து எவ்வளோ எச்சரிக்கை, ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, நம்முடைய ஆயுட்சக்கரத்தை அது கொளுத்துகிறதாக இருக்கிறது எல்லாமே தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை. பட் அதை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வு நம்மிடத்தில் அதிகமாக இல்லை. அதனால தான் சரளமாக வார்த்தைகளினால் நம்ம பாவம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அதாவது நிதானித்து பேசக்கூடிய தருணங்கள், சடனாக பலகீனம், நம்முடைய பலகீனம் வெளிப்படும், எதிர்பாராத தருணங்கள், அந்த தருணங்களில் வார்த்தைகள் வரும், அதுதான் பலவீனம். ஆதாம் வழியாக வந்த பலவீனம், அதை கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நிதானித்து பேசக்கூடிய தருணங்களில் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள், நம்மளுடைய தியானம் எல்லாமே தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது அதை தான் அங்கே சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாக இருப்பதாக, மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவர், என்னுடைய இருதயத்தினுடைய தியானம் உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத தாவீது குறிப்பிட்றத பார்க்குறோம். புது சிந்தையில் உருவாக்கப்பட்ட நம்ம, புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நம்ம, பாருங்கள், எப்போதுமே கூடுமான வரைக்கும் தேவனுடைய சிந்தைகள், சத்தியத்தின் பாதை, வெளிச்சத்தை தான் நம்ம வந்து தியானிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் எதிர்பார்க்காத தருணங்களில், நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி நம்மளுடைய சிந்தையில் உருவாகக்கூடிய பாவ எண்ணங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்தனைகள், இது நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் அது ஏற்படும். நம்ம வேணும்னு அதை பண்ணுறது கிடையாது, நம்மளை கண்ட்ரோலை மீறி நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய பாவங்கள். அப்போ இப்படி பலகீனமாக ஏற்படக்கூடிய வார்த்தைகள், இப்படி நம்மளை மீறி வரக்கூடிய தேவனுக்கு பிரியமான சிந்தனைகள், இப்படியான பலவீனங்களை நாம் வந்து பூரணமாக வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான், பூரணமாக வெற்றி பெற முடியாத ஒரு நிலையில் தான் கிறிஸ்துவினுடைய ஈடுபடியினுடைய புண்ணியம் அது பரிபூர்ணமாக்கும். நம்முடைய பலியை, நம்முடைய குறைவான பலிகளை கிறிஸ்துவின் புண்ணியம் பூரணமாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான், அந்த விசுவாசத்தை நம்ம சொந்தமாக்கி கொள்வதனால தான் அவரால் மட்டுமே நம்முடைய பலியை பூரணமாக்கி தர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். சகோதரருடைய எழுத்துக்கள் அருமையான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்ற வாஞ்சை நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த எண்ணம் காணப்படணுமா? நாளுக்கு நாள், ஒருவேளை 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், பல வருஷங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கிற நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நம்ம கிட்டி சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அந்த உணர்வு வேணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்படி கிட்டி சேர தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியக்கூடிய உணரக்கூடிய விஷயங்கள் செய்வோம், ஆனால் நம்மளை உணர முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் இங்கே சொல்கிறாரு, வாசிக்கலாம். யோபு 13:23.
என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும்.
இதை கேட்குறவர் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவர், யோபு. பாருங்கள், அவருடைய வசனத்தில், வசனம் 1:8 நம்ம பார்க்கும்போது, அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலையும் சகல சூழ்நிலைகளிலும் அவருக்கு பிரியமாக இருக்கணுன்ற ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு தான் அவர் வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் கேட்குறாரு, பாருங்கள், என் மீறுதல்களும் பாவங்களும் எத்தனை எனக்கு உணர்த்தும். அப்படின்னா மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், தன்னில் தானே நம்ம பார்க்காத விஷயங்கள், நம்ம உணராத விஷயங்கள், நமக்குள்ள அநேக விஷயங்கள் இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து அதை நம்ம கலைந்து போடுகிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருக்கணும். அனுதின ஜெபத்தில் இந்த விஷயம் இருக்கணும், ஆண்டவரே, இன்னைக்கு மறைவாக இருக்கக்கூடிய என்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அதை நான் மேற்கொள்வதற்கான பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அன்பானவர்களே. அதை குறித்து சகோதரர் தன்னுடைய ரீப்ரின்ஸில் எழுதுகிறார், நாம் வாசிக்கலாம். 57:39
தன்னிடத்தில் உள்ள தானே பார்க்காத மறைவான குற்றங்கள் நம் வாழ்வில் எவையெல்லாம் அவருக்கு முழுமையாக பிரியமானதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருப்பதில்லையோ அவைகளை எல்லாம் காட்டி கொடுக்கும்படி கர்த்தரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும்.
பார்த்தீங்களா? அப்போ நமக்கு மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது அன்பான சகோதரர்களே. உணராமல் நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம். நான் ஒவ்வொரு நாளும் உணர்த்தப்படி, ஒருவேளை நீங்கள் அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து நம்ம கடந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படியான ஒரு தொடர்ச்சியான ஒரு சுத்திகரிப்பு மூலமாகவே நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேருகிறோம் என்று உணரக்கூடிய ஒரு நிச்சயத்தை அங்கே சகோதரர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறத பார்க்குறோம். அதாவது என்ன அடையாளம் அப்படின்னா, அப்படி நெருங்கி சேருகிறோடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் Matthew 5:6.
நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
பாருங்க, இது அவருடைய சகோதர எழுத்துக்களை இது சொல்லும் பொழுது கமெண்ட்ரியில் பார்த்துட்டீங்கன்னா, அது பசி ஆரம்பம், பசி தாகம்ன்றது அது ஒரு ஏக்கமாக மாறும். நீதியின் மேல் ஒரு ஏக்கமுடையவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே நீதியை நடப்பிக்கக்கூடியவர்களாக அவங்க காணப்படுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த நீதினு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்முடைய தேவனுக்கு உகந்த நீதியை நம்ம எப்படி அப்பியாசப்படுத்துகிறோம்? எல்லாருக்கும் முன்பாக பண்ணுறோம், நாம் மட்டுமே, அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மட்டுமே பார்க்கக்கூடிய பகுதிகளில் வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை, இதனால் எந்த விஷயமும் ஒன்றும் பெருசாக நடந்துட போகிறதில்ல, அப்போ நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நீதியை நான் எப்படி செய்கிறேன்? தேவனுக்கு தெரியும் பிரதர், அவர் வந்து என்னுடைய பலகீனங்கள் அவருக்கு தெரியும், நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இந்த சின்ன விஷயம் அப்படி நினைக்கிறோமா? இல்லை தேவனுக்கு இது பிரியம் இல்லையா, ஒதுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதியை நடப்பிக்க எந்த அளவுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு அழகான ஒரு மனசில் பதியக்கூடிய ஒரு எழுத்துக்கள் எழுதுகிறார் பாருங்கள், தேவன் இப்படிப்பட்ட ஒரு நீதியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சகோதரர் குறிப்பிடுறார். இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சுங்க, ஒரு மாதிரி இருந்தது. பாருங்கள், எதிர்பார்க்கிறது யார், யாரிடத்தில் எதிர்பார்ப்போம்? ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்றைக்கி காலையில் நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா, அவருடைய மகத்துவம் எப்பேற்பட்ட மகத்துவம், அது கொஞ்சம் தான் தியானித்தோம், ஆனால் அது தியானிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்பா, அப்படி இருந்துச்சுங்களா? எப்பேற்பட்டவர் அவர், அற்பமான மனுஷனாகிய என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறாராம், எப்படி இருக்குது இதை படிக்கும்போது? ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோமா? நீதியை நடப்பிக்கிறதுல எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறோம்? பலகீனந்தாங்க, ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்முடைய முயற்சி இருக்குது? அன்பான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியம். ஸோ தேவன் எதிர்பார்க்கக்கூட இந்த நீதியை, தேவன் எதிர்பார்க்கும் இந்த நீதியை செயல்படுத்த பிரயாசம் எடுக்கும் வகுப்பாரே இம்மையிலும் மறுமையிலும் திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே தங்களுடைய வாழ்க்கையிலே நீதியை நடப்பிக்கிறவர்களாகவும் தங்களின் பலியினாலான உடன்படிக்கைக்கு இசைவாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நல் மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி உண்மையாகவே சாட்சி கூறுமானால், நான் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியானபடி வாழ்ந்தேன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேன், நீதியை கரெக்டாக நடப்பிச்சேன்னு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனசாட்சி எனக்கு சாட்சி கூறுமானால் திரையை கடப்பது நிச்சயம். தேவன் தாமே இந்த வாசனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.